ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேர்களை நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு காஞ்சி புராணம். வழங்குபவர் திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் 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 மொய்ப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்த வார்சடைய எண்ணின் நல்ல ஒப்புடையன் அல்லன் ஒருவன் அல்லன் ஒருவன் அல்லன் ஓர் உவமன் இல்லே அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருளே கண்ணாக காணின் அல்லால் இப்படி என்னிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டோனாதே. ஏகாம்பரநாதர் அருளால் காஞ்சி புராணம் பற்றிய இந்த தொடர் உரையில் மூன்றாவது நாளாகிய இன்று காஞ்சி புராணம் உணர்த்தும் உலகில் உண்மைகள் சிலவற்றை பற்றி சிந்திப்போம். மக்களுடைய அலட்சியத்தாலும் அறியாமையாலும் வழிவந்த வாழ்வியல் ஆச்சாரங்கள் ஒழுக்கங்களை கைவிட்டமையினாலும் இந்த மண்ணுலகம் உயிர்கள் வாழ தகுதியற்றதாகி வருகிறது. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி முதலிய தென்னாட்டு புண்ணிய நதிகளில் நீர் பெருக்கம் இல்லை. குணங்கள் ஏறி வற்றிவிடுகின்றன. பெருகிவிட்ட நெகிழி பொருள்களையும் மின்னணு கழிவுகளையும் எவ்வாறு அழிப்பது என்று அறியாமல் உலகம் விழிக்கின்றது. வாகனப்புகை தொழிற்சாலை புகை ஆகியன காற்றை சுவாசிக்க தகுதியற்றவையாக ஆக்குகின்றன. மரபு மாற்றப்பட்ட உணவுப் பொருள்கள் மக்களை கொள்ளும் விஷமாக மாறிவிட்டன. நிலத்தடி நீர் குறைந்து நாடு சில ஆண்டுகளில் பாலைவனமாகிவிடுமோ என்ற அச்சம் மக்களுக்கு தோன்றுகிறது. குழந்தைகள் பிறக்கும்போதே நோயுடன் பிறக்கின்றன. காரணமும் மாற்று மருந்தும் இல்லாத கொரோனா போன்ற நுண்தீ கிருமிகளால் மக்கள் செத்து மடிகின்றனர். இந்த வைரஸுகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கைமீறிவிட்டதோ என்ற அச்சம் தோன்றுகிறது. உலகமும் உயிர்களும் இவற்றால் அழிந்து போகுமோ, இதற்கு மாற்றமே இல்லையோ எனும் கவலையும் உடன் தோன்றுகின்றது. நம்முடைய சந்ததியினருக்கு வாழ தகுதியற்ற உலகத்தை விட்டு செல்கிறோமோ என்ற அச்சமும் தோன்றுகிறது. சுற்றுச்சூழலை கெடுக்கும் தொழிற்சாலைகள், புகைகளை கக்கும் தொழிற்சாலைகள், நெகிழிகள், சாயப்பட்டறைகள், மின்னணுக்கள் இவையெல்லாம் பொருளாதார வளர்ச்சிக்கு இன்று தேவைப்படுகின்றன. இவற்றை ஏதாவது ஒன்றை அழித்தாலும் அங்கே பல பேருக்கு தொழில் வாய்ப்புகள் குறைந்து விடுகின்றது. இது எப்படி இருக்கிறது என்றால் புலிவாலை பிடித்தது போல. இவற்றை கைவிடவும் இயலாதவாறு இவற்றோடு பழகிவிட்டோம். அதனால் இந்த இழிவு நிலையோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்றும் சிலர் நம்மை அறிவுறுத்துகிறார்கள். இப்படி அழிவு சூழலில் அகப்பட்ட உலகம் புனர்வுப்பம் அடைந்த ஒரு கதை ஒன்று காஞ்சி புராணத்தில் உள்ளது. காஞ்சி புராணத்தில் கச்சிமையான படலம் என்று ஒரு படலம். கச்சிமையான அப்பெருமானுடைய திருத்தாண்டகத்தில் நான் முதல்ல தோத்திரமாக சொன்ன அந்த திருவத்தாண்டகத்தில் வைப்புத்தலமாக அப்பர் பெருமானால் பாடப்படுகிறது. கச்சிமையானத்தான் வாரசடையான் என்று அப்பர் பெருமான் இந்த தலத்தை பாடுகின்றார். இந்த தலபுராணத்தில் கச்சிமையான படலம் என்ற இந்த படலத்தில் அது புராணக்கதையை சாமிகள் சொன்னாலும் இன்றைய சூழலுக்கு ஒரு செய்தியை இந்த கச்சிமையான கதையில் நமக்கு தெரிகிறது. இந்த இன்றைய உலகத்தில் நம்மால் தவிர்க்க முடியாத இந்த சுற்றுச்சூழல் கேட்டுக்கு எப்படி நாம் இரையாகிறோமோ அதே போல் உயிர்கள் இரையான ஒரு கதை ஒன்று அந்த கச்சிமையான படலத்தில் வருகிறது. மயானம் என்றால் சுடுகாடு, பிணங்களை இருக்கக்கூடிய இடம் மயானம். இதற்கு இந்த பெயர் எப்படி வந்தது என்ற காரணத்தை கதையாக இந்த படலம் கூறுகின்றது. முன்னொரு காலத்தில் பண்டாசுரன் என்ற அசுரன் பிரம்மதேவனை நோக்கி தவம் இருந்தான். பிரம்மன் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என கேட்டார். அசுரன் பிரம்மனை வணங்கி, ஐயனே, நான் நரர், சுரர், அசுரர் ஆகியோர் அனைவரின் உடம்பிலும் விரவி கலந்து அவர்களுடைய வீரியம் அனைத்தையும் உன்ன வரம் தர வேண்டும். அவ்வாறு அவர்களை வெற்றி கொண்டு நான் அனைவருக்கும் தலைவனாக ஆக வேண்டும் என்று வேண்டினான். இந்த வேண்டுகோள் எப்படி இருக்கிறது? இந்த காலத்தில் நுண் தீ கிருமிகள், மக்கள், விலங்குகள் ஆகியவற்றின் உடலில் தங்கி நோய் எதிர்ப்பு சக்திகளை அழித்து உயிரை வாங்குவதை போன்றது இவ்வரம். பிரமனும் வேறு வழி இல்லாமல் அந்த வரத்தை அந்த பண்டாசுரனுக்கு கொடுத்து விட்டான். பண்டாசுரன் தூள வடிவம் நீங்கி சூக்கும வடிவம் கொண்டு எல்லா உயிர்களினோடும் கலந்து கூடி அந்தந்த உயிர்கள் எந்தெந்த உடம்பில் இருக்கின்றனவோ அந்த உடம்புகளில் வசித்து அந்த உயிருடைய வீரியத்தை உண்டு வந்தான். உயிர்கள் அனைத்தும் அவங்களுக்கு பற்றுக்கோடாகிய வீரியம் போய் வாடி இழைத்து மெலிந்தன. அப்போ நடைப்பணம் போல அவர்கள் அந்த உயிர்கள் வாழ்ந்தன. தேவர்களெல்லாம் போய் திரண்டு போய் சிவலோகத்துக்கு சென்று சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். ஐயனே, வீரியம் போய் நாங்கள்லாம் வெற்றிடம் பாயிடும், இவ்வாறானதற்கு என்ன காரணம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை, இதற்கு மாற்று எங்களுக்கு தெரியவில்லை. பெருமான் இந்த அவலநிலைக்கு இந்த அவலநிலையை நீக்கிக் கொள்வதற்கு தவிர்ப்பதற்கு உபாயம் ஒன்றை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கூறி இறங்கினார்கள். அதற்கு இறைவன் இருந்த நிலைமை சொன்னான், பண்டாசுரன் என்ற ஒருவன் உங்களுடைய வீரியம் முழுவதையும் உண்டு விட்டான். அவன் எங்கேயும் வெளியில் இல்லை, வெளியில் இருந்தால் அவனை வெளியில் கொள்ளலாம், அவன் எங்கேயும் வெளியில் இல்லை. அவன் எங்கே இருக்கிறான்? உங்கள் ஒவ்வொருடைய உடலிலும் அவன் கலந்துள்ளான், உங்கள் உயிரோடு கலந்திருக்கின்றான். இது எப்படி இருக்குது என்றால், நாம் சுவாசிக்கின்ற காற்று, உண்ணும் உணவு, பருகும் நீர் அனைத்திலும் நச்சுப்பொருள்கள் கலந்து நம் இரத்தத்தில் தங்கி நம்மையும் நம்முடைய சந்ததியினரையும் அழிக்கின்ற உண்கிருமிகளைப் போல பண்டாசுரன் இப்பொழுது அனைத்து உயிர்களையும் கலந்திருக்கின்றான். பண்டாசுரன் வெளியில் ஒரு வடிவாக இல்லாமல் ஒவ்வொருவன் உயிருடனும் கலந்திருப்பதால் அவனை அழிப்பது எப்படி என்று பெருமான் முறையிட்ட தேவரிடத்திலேயே கேட்டார். இப்போ தேவர்கள், ஐயனே, நீங்கள் முடிவிலாற்றலுடையவர்கள், முற்று உணர்ந்தவர்கள், பேரறிவாளர், உங்களுக்கு தெரியாது ஒன்று இல்லை. உங்களிடம் நாங்கள் அடைக்கலம் புகுந்தோம். எங்களுடைய துயரை நீக்குவது, துடைப்பது உங்களுடைய கடன் என்று தேவர்கள் சிவபெருமானிடம் இறஞ்சினார்கள். அதை கேட்ட சிவபெருமான், முன்பு போல வீரியம் பெறுதலே உங்களுடைய கருத்து என்றால் அந்த பண்டாசுரனை கொல்ல வேண்டும். அவன் வெளியில் இல்லை, அவன் இப்பொழுது உங்கள் உடலிலேயே இருக்கின்றான். அதனால் அவனை கொல்லுவதற்கு ஒரு செயல் செய்ய வேண்டும். அந்த செயலை செய்யாமல் அவனை கொல்ல முடியாது. அந்த செயல் நான் செய்வதற்கு உங்களுக்கு இசை உண்டோ, உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டான். தேவர்கள், ஐயனே, இது நீங்கள் படைக்கின்றீர்கள், காக்கின்றீர்கள், சங்காரம் செய்கிறீர்கள், இந்த ஐந்தொழில் எங்களை கேட்டால் நடத்துகிறீங்க, அதனால் எங்களுக்கு எது நன்மையோ அதை செய்யுங்க. உங்களுடைய செயல்களெல்லாம் எங்களை கேட்டு நடப்பதில்லை, அதனால் எங்களுக்கு எது நன்மையோ அதை செய்தருங்க என்று தேவர்களெல்லாம் பரமேஸ்வரிடம் சொன்னார்கள். இறைவனுக்கு வழி ஒன்று சொன்னான். என்ன வழி? இமையர்களே, திருக்காஞ்சியில் நெருப்பாகிய ஒரு லிங்கம் அமையுங்கள். அந்த நெருப்பாகிய லிங்கத்தில் வேள்வி செய்ய வேண்டும். அந்த வேள்வியில் அவியன அவிஸ் நெருப்பில் போடக்கூடிய அவிஸ் ஆக நீங்களெல்லாம் அடைய வேண்டும். உங்களெல்லாம் அவிசாக அதில் போடுவேன் என்றார். அப்போ தேவர்கள் வந்து வீரியமின்றி வாழ்வதை காட்டிலும் வேள்வி தீயில் அவிசென வீழ்வது ரொம்ப நல்லது என தேவர்கள் தாங்கள் அந்த வேள்வியில் அவிசாக ஆவதற்கு சம்மதப்பட்டார்கள். இறைவனும் அவன் அந்த தேவர்கள் அமைத்த வேள்வியில் வேள்வி தீயாக அக்னியாக இருந்தான், அங்கே வேட்போனாகவும் இருந்தான், வேள்வி தீயாகவும் இருந்தான், அந்த வேள்வியை வேள்வியை செய்கின்ற எஜமானனாகவும் இருந்தான். இறைவன் இந்த பிரபஞ்சத்தில் இருந்த சராசரங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக அந்த வேள்வி தீயில் அவிசாக இட்டான். இப்போ எல்லாம் அழிஞ்சு போச்சு, சர்வசங்காரம் போல் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அங்கே பண்டாசன் ஒருத்தர் மட்டுமே இருந்தான். இதுவரைக்கும் ஒவ்வொருடைய உடலிலையும் சூக்குமத்தில் இருந்தான், உயிர் உடலில் கலந்து சூக்குமாக இருந்தான். இப்போ சராசரங்கள் எல்லாம் அழிந்து பின்னால் அவன் இருப்பதற்கு இடமில்லை. அவன் தன்னுடைய தூல வடிவத்திலேயே தன் உடலோடு, அந்த தூல உடலோடு அவன் எஞ்சி நின்றான். பரமேஸ்வரன் அவனையும் பிடித்து அந்த வேள்வித்தியில் அவிசாக இட்டான். இப்போ எல்லாம் அழிஞ்சு போச்சு, சர்வசங்காரம் ஆயிடுச்சு, பரமேஸ்வரன் ஒருத்தர் மட்டுமே இருக்கிறார். அப்போ எல்லா உயிர்களும் அழிந்த பொழுது இந்த உயிர்களெல்லாம் அந்த வேள்வித்தியில் ஒடுங்கி உறக்கத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தை போல அந்த இன்பத்தை அடைந்திருந்தன என்று சாமி சொல்கிறார். அந்த வேள்வித்தி அதுதான் இப்போ லிங்க உருகமானது. உயிர்கள் அனைத்தையும் உண்டதுனால அந்த லிங்கம் மயான லிங்கமாக ஆயிற்று. தேவர்கள் வளர்த்த அந்த அக்கினி லிங்கம் அது எல்லா உயிர்களையும் உண்டதுனால அது மயான லிங்கமாக ஆயிற்று. அந்த தலமும் கட்சி மயானம் என்ற பெயருடையதாக ஆயிற்று. இப்போ எல்லாத்தையும் சர்வசங்காரம் பண்ணதுக்கப்புறம் பரமேஸ்வரன் அந்த பண்டாசுரனை தவிர மற்ற எல்லா உயிர்களையும் அவன் மீள உற்பத்தி செய்தான். இந்த வரலாற்றை படிக்கிற போது ஒரு சிந்தனை தோன்றுகிறது. என்ன, ஒரு சமயம் நம்முடைய அலட்சியத்தினாலேயும் அறியாமையினாலேயும் சுற்றுச்சூழ்நிலையை மிகவும் கெட்டு நுண்கிருமிகளால் நோய்கள் பெருகி அந்த கிருமியுடைய ஆட்சி மிகுமானால் அப்போ ச எல்லா உயிர்களையும் அது அழியும். அப்போ எப்படி பண்டாசுரனை இறைவன் அடித்து உலகத்தையே சங்காரம் செய்து அப்புறம் மீண்டும் புனருற்பத்தி செய்தான்னோ, அதை போல் எல்லா பிரபஞ்சத்தையும் சர்வசங்காரமாக இந்த அடித்து மீள உற்பத்தி செய்தான் என்றால், அந்த உக்ர வேள்வியில் நாமும் அவிசாக ஆவதை தவிர வேறு வழி இல்லை. ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு அவனுடைய செயலுக்கு நாமும் உடன்படுவோம், வேறு வழி இல்லை. எனவே சுற்றுச்சூழலை மீட்க முடியாத அளவு கெடும் முன்பே விழித்து கொள்ளுங்கள் என்பதே இந்த பிராணம் நமக்கு, பிராண கதை நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. நம்ம அறியாமையினாலையும் அலட்சியத்தினாலையும் சுற்றுச்சூழலை கெடுக்கின்றோம். கெடுத்தால் அழிவு நிச்சயம். அந்த அழிவு முற்றழிவாக ஆவதற்கு முன்பு நாம் விழித்து கொள்ள வேண்டும் என்று என்பதை இந்த கச்சியமையான படலத்தினுட செய்தியாக நாம் அறிய வேண்டும் அறிவது. இது ஒரு புராண கதையாக இருந்தாலும் கூட இன்றைய சூழலுக்கு நமக்கு வேண்டிய ஒரு செய்தியை இந்த படலம் நமக்கு தருகிறது. இனி இதே போல் இன்னொரு செய்தி ஒன்று, அது வந்து இந்த சுற்றுச்சூழல் போகிறதில்ல, நமக்கு சிறு தெய்வ வழிபாடு நமக்கு உண்டு. எல்லாருக்கும் குல தெய்வம், கிராம தெய்வம், காவல் தெய்வம், இப்படி எல்லா சமுதாயத்திலையும் சிறு தெய்வ வழிபாடு உண்டு. சித்தாந்த சைவத்தில் குல தெய்வம், ஊர்காவல் தெய்வம் போன்ற சிறு தெய்வங்களுடைய வழிபாடு சித்தாந்த சைவத்தில் எப்படி அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அது என்ன இடம் என்பது பற்றி ஒரு சின்ன ஒரு வரலாறு ஒன்று காஞ்சி புராணத்தில் நமக்கு கிடைக்கின்றது. பாமர மக்கள் வழிபடக்கூடிய சிறு தெய்வங்களும் அவற்றை வழிபடும் முறைகளும் எல்லாம் மக்களுடைய வாழ்க்கை, பொருளாதாரம், பின்னணி, கல்வி அறிவு, தொழில், நம்பிக்கை முதலவற்றின் அடிப்படையிலேயே அந்த சிறு தெய்வ வழிபாட்டு அமைப்புகள் இருக்கின்றன, அமைகின்றன. நமக்கு சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோமல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம் என வைதிக செய்வம் சிறு தெய்வ வழிபாட்டை போற்றாத போனாலும் கூட இகழ்வது இல்லை. சிறு தெய்வ வழிபாட்டை சைவம் சித்தாந்தம் போற்றுவதில்லை, அதே சமயத்தில் இகழ்வதும் இல்லை. என்ன படிநிலையில் சிறு தெய்வ வழிபாடும் வேண்டியதாகவே இருக்கின்றது. உரிய பக்குவத்தில் சிறு தெய்வ வழிபாடும் ஒரு பெருந்தெய்வ வழிபாட்டுக்கு அழைத்து செல்லும் என வைதிக சைவம் சிறு தெய்வ வழிபாட்டினையும் படியிலேயே ஏற்றுக்கொள்கிறது. இந்த முறையில் சிறு தெய்வ வழிபாட்டினை ஒரு பெருந்தெய்வ வழிபாட்டினோடு இணைப்பதில் தலபுராணங்கள் பெரும்பங்கு வகிக்கின்றன. சிறு தெய்வ வழிபாட்டை ஒரு பெருந்தெய்வ வழிபாட்டோடு இணைப்பதில் தலபுராணங்கள் சிறந்த ஒரு பங்கினை ஆற்றுகின்றன. அதில் ஒன்று நமக்கு காஞ்சி புராணத்தில் அப்படிப்பட்ட ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கின்றது. சிறு தெய்வங்களை ஏதோ ஒரு வகையில் பெருந்தெய்வங்களான சிவன், சக்தி, திருமால், திருமகள் முதலியோருடன் தொடர்படுத்தி புராணங்கள் கதை புனைந்து சிறு தெய்வங்களுக்கும் இவ்வாறு தலபுராணங்கள் ஏற்றம் தந்து விடுகின்றன, பெருமை தந்து விடுகின்றன. நாளடைவில் சிறு தெய்வங்களும் வைதிக கடவுளராகி வேத நெறியில் வழிபடத்தக்கோராக மாற்றம் அடைந்து விடுகின்றன. இப்போ நாம் பாமர மக்களிடத்தில் மழை தெய்வம் ஆக கொண்டாடப்படுவது மாரியம்மன் என்ற சிறு தெய்வம். இந்த மடைக்கடவுளாக மக்கள் கொண்டாடக்கூடிய சிறிதெய்வமான மாரியம்மனை காஞ்சி புராணம் பரசுராமருக்கு தாயும் சமதக்கினி முனிவருக்கும் பத்தினியுமாகிய ரேணுகா தேவியோடு ஒன்றுபடுத்தி பேசுகிறது. ஜமதக்க முனிவருடைய மனைவி ரேணுகா தேவி. ஜமதக்க முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் பரசுராமர். இப்படி ஒரு கதை ஒன்று காஞ்சி புராணத்தில் வருகிறது. ரேணுகைப்பட்ட துயர் இக்காலத்திலையும் அழகும் ஒழுக்கமும் வாய்ந்த பெண்களுக்கு பணமும் அதிகாரம் படைத்த அரச செல்வாக்குடைய செல்வக்குமாரர்களால் தொடர்வதை இந்த கதை நினைவுபடுத்துகின்றது. இளமையும் அரசுரிமையும் ஆற்றலும் அதே சமயத்தில் நீங்காத மடமையும் நிறந்தவன் காத்துவீரியாஜனன் என்ற ஒரு அரசன். அவன் அவனிடமிருந்து இளம் வயதனாகிய ரேணுகையையும் தங்களுடைய முனிவனுடைய குடிப்பெருமையும் காப்பாற்றி கொள்ள ஜமதிக்கு முனிவருக்கு வேறு வழி தெரியவில்லை. ஆனால் என்ன பண்ணார் ஜமதிக்கு முனிவர்? பரசுராமனை கூப்பிட்டு, மகனாகிய பரசுராமனை கூப்பிட்டு, உன்னுடைய தாயினி கொல்வாயாக என்று அவனை கொல்லும்படி ஆணையிட்டு மகன் பரசுராமனை ஏவுகிறார். அந்த நிலையில் வலிமேற்ற ஏழைக்கு வாழ்க்கைப்பட்ட இளமையும் அழகும் வாய்ந்த பெண்ணின் அவள் நிலையை காஞ்சி புராணம் சொல்லுகிறது. அது ஏழைக்கு அழகுடைய இளம்பெண் வாழ்க்கைப்பட்டால் அவளுடைய துன்பம் கடும் துன்பமாக இருக்கணும். துன்பம் எப்படி இருக்கும்? காஞ்சி புராணம் சொல்லுது, அல்லலே பெண்ணென பிறத்தல், பெண்ணாக பிறப்பதே துன்பம். பெண்ணுக்கு ஆணை காட்டிலும் பல கடமைகள் இந்த சமுதாயத்தில் இருக்கின்றன. சிறு வயதிலிருந்தே அவள் பிறருக்கு அடங்கி நடக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கின்றது. அதனால் அல்லலே பெண்ணென பிறத்தல் ஆங்கதன் அல்லதே இளமையில் சிறத்தல். இளமையில் அழகாக இருக்கிறது இருக்க அது அது பெண்ணாக பிறப்பதே அல்லல், அதிலும் இளமையில் அழகாக இருப்பது இன்னும் அண்ணன். ஆங்கதின் அல்லதே கட்டடகுடமை, அதுக்கு எல்லாத்துக்கு மேலே உச்சமாக இருப்பது பெரிய துன்பம் என்ன என்றால், அல்லலே இரவலர் சார்பின் ஆதல். இளமையும் அழகும் உடைய பெண் ஒரு ஏழைக்கு மனைவி ஆதரிக்க அது பெரும் துன்பம். அழகுடைய ரேணுகா தேவி, அழகும் இளமையும் உடைய ரேணுகா தேவி இந்த ஏழையாகிய ஜமதக்கினி முனிவருக்கு வாழ்க்கப்பட்டனால அவள் காத்துவீரியாஜனனுடைய அவளுக்கு இரையாக ஆட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனால் பெண்ணாக பிறத்தல் அல்லல், அல்ல இளமையாக இளமையில் அழகாக இருத்தல் அதுக்காகவும் கொடுமை. அவள் இரவலனுக்கு ஒரு ஏழை பயனுக்கு மனைவியாக ஆவது அதை விட கொடுமை என்று காஞ்சி புராணம் அவளுடைய துன்பத்தை பேசுகின்றது. பரசுராமர் தந்தையின் ஆணையப்படி தாயை கொன்று விடுகின்றார். தாய் கொலை என்ற கொடிய பாவத்தை செய்ய பரசுராமரை ஜமந்தி முனியனுடைய கோபம் வெகுளி தூண்டியது. அந்த பரசுராமனை தாய் கொலை செய்யும்படியாக தூண்டிய தன்னுடைய வெகுளியை ஜமதக்கன் முனிவர் தனக்குத்தானே நொந்து கொள்கிறார். வெகுளியே அறிவினை சிதைக்கும் வெம்மைசால், வெளியில் வெகுளியில் கொடும்பகை வேறொன்றில்லை. வெகுளியே அறிவினை சிதைக்கும் வெம்மையால், வெகுளியின் கொடுமை வேறொன்றில்லையால், வெகுளியே உயிர்க்கெலாம் விளைக்கும் தீவினை. அந்த வெகுளியே குணம் தவம் விரதம் ஆகிட்டோம் ஆகிக்கும். சமதிக்கணும் எடுத்திருந்த வேறு செல்வம் என்ன இருக்குது? நல்ல குணம், கடுமையான தவம், விரதம், இதுதான் அவகிட்ட இருக்கக்கூடிய செல்வம். இத்தனையும் அந்த காத்து வெறியாஜனுக்கு எதிராக தோன்றிய வெகுளியானது அழித்து விட்டது என்று வெகுளியை குறித்து சமதிக்கமுனியர் வருந்துகிறார். இப்போ பரசுராமன் ரேணுகாதேவியை கொன்ற செய்தியை அறிந்து காத்துவெறியாஜனன் வந்து ஜமதக்கினி முனியனையும் கொன்று விடுகின்றான். அதுக்கப்புறம் பரசுராமர் தந்தை குறிப்படி தாயினுடைய தலையையும் உடலையும் சேர்த்து வைக்கிறார். அவர் சேர்த்து வைப்பதற்கு முன்னமேயே காத்துவெறியாஜனை வந்து ஜமதக்கினி முனியரை கொன்று விடுகின்றான். இப்போ ஜமதக்கினி முனியர் இருந்த பின்னால் பரசுராமர் தன்னுடைய தாயினுடைய தலையையும் உடலையும் சேர்த்துகிறார். சேர்த்ததுக்கப்புறம் அவள் உயிர் பெற்று வடிவம் பெறுகிறாள். இப்படி ரேணுகை கணவனை இடந்தமேனால் வருந்தி பரசுராமர் கூறியபடி காஞ்சிபுரம் வந்து ஒரு லிங்கம் ஸ்தாபித்து வழிபடுகிறாள். இறைவன் வந்து அம்மையோடு அவளுக்கு முன்னால் எழுந்தொழுகிறார். இப்போ ரேணுகா தேவி பரமேஸ்வரன்கிட்ட வேண்டுகிறாள், ஐயனே, எண்ணில்லாத துன்பங்களை அனுபவித்த நான் தூய உன்னுடைய அருளினால் நான் இப்பொழுது அந்த துன்பம்லாம் நீங்கி இந்த மக்கள்னால் வழிபடு தெய்வமாக நான் விளங்க வேண்டும். எண்ணில்லாத துன்பங்களை நான் அனுபவித்து விட்டேன். நல்ல சிறந்த முனிவருக்கு நான் மனைவியாக இருந்தேன். ஆனால் இந்த காத்த விரிஜியான கொடிவினால் நான் இறக்க வேண்டியது ஆயிற்று. உங்களுடைய பேரருவனால் நான் மீண்டும் உயிர் பெற்றேன். இப்போ ஒரு நான் வேண்டுவது என்ன என்று சொன்னால், நான் தெய்வமாக என்னை வழிபடுகின்ற மக்களுக்கு நான் ஆளக்கூடிய தெய்வமாக விளங்க வேண்டும். அந்த என்னை வழிபடுகின்ற மக்கள் என்னென்ன போகங்களை விரும்புகிறார்களோ அந்த போகங்களை அவர்களுக்கு அளிக்கக்கூடிய நல்ல பேறு எனக்கு கிடைக்க வேண்டும். என்னால் நான் ஸ்தாபித்த இந்த ரேணுகை லிங்கத்தில் நீங்கள் என்றும் எழுந்திருளி இங்கே வழிபடக்கூடிய எல்லாருக்கும் கனிந்து அருள் புரிய வேண்டும் என்று ரேணுகா தேவி பரமேஸ்வரிடம் வேண்டிக் கொண்டாள். இறைவனும் அவளுடைய வேண்டுகோளுக்கு இறங்கி அவளுக்கு தெய்வ திருவுரு கொடுத்து அவள் கேட்டபடியாக மக்களுக்கு அருள் கொடுக்கக்கூடிய அவங்க விரும்பி கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் அவளுக்கு கொடுத்தார். இழிகுலத்துள்ளோர் எண்ணிய எண்ணியாங்கு எய்த நன்னி வேட்ட சால நிக்கணிக்க அருள் புரிந்தார் என்று காஞ்சி புராணம் சொல்லுது. இழிகுலத்துள்ளோர் மாரியம்மன் அதாவது ரேணுகாதேவியை ஆகிய மாரியம்மனை ஒரு தெய்வ வழிபாடு உடைய பெரியவங்கெல்லாம் அவங்க வணங்குவதில்லை. அதனால் இழிகுலத்துள்ளார் பெரும்பாலும் இந்த ரேணுகாதேவியை வழிபடுபவர்கள் இந்த செலவித்துள்ளார்கள் என்று தெரிகிறது. இழிகுலத்துள்ளார் எண்ணிய அவங்க விரும்பிய வரத்தை எண்ணியாங்கு அவங்க எய்த அவங்க வேட்டதெல்லாம் விரும்பியதெல்லாத்தையும் சால மிகுதியாக அளிக்கக்கூடிய வரத்தை பரமேஸ்வரன் அந்த தெய்வான ரேணுகாதேவிக்கு கொடுத்தார். இந்த கதையினால் பாமர மக்களும் இழிகுலத்துள்ளாரும் தத்தம் அவரவர்களுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஏற்ப உலகியல் பயன்களை கருதி அவர்கள் வந்து இந்த சிறு தெய்வங்களை வணங்க வழிபடுகின்றார்கள். அவர்கள் விரும்பிய உலகியல் பயன்களை அச்சிறு தெய்வங்கள் அளிக்கின்றன. சென்னை போன்ற தலைவர் பார்த்தோம்னா தெருவுக்கு தெரு சின்ன சின்ன கோயில் இருக்கும், அதுக்கு சின்ன முண்டக்கண்ணியம்மன் என்னோ பேரெல்லாம் வச்சுட்டு வழிபடுகிறார்கள். அவங்க வழிபாடெல்லாம் இப்போ வைதிக வழிபாடு போல வீடு பேற்றை விரும்பி செய்கின்ற வழிபாடுகள் அல்ல. இது போனால் நோய் தீர வேண்டும், செல்லம் கிடைக்க வேண்டும், ஏதாவது இது மாதிரி உலகில் பயன்களை வேண்டித்தான் அந்த சிறுதெய்வங்களை வழிபடுகிறார்கள். அப்போ அந்த சிறுதெய்வங்கள் வழியாக அவங்களுக்கு அந்த அவங்க விரும்பிய பேரும் கிடைக்கிறது. அப்போ அந்த சிறுதெய்வங்கள் செய்த புண்ணிய பயனாக அந்த சிறுதெய்வங்கள் தங்களை வழிபடுகின்றவர்களுக்கு வேண்டிய பொருளை, வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்றன என்பது இந்த காஞ்சி புராணத்தில், இந்த படலத்தில் வரக்கூடிய ரேணிகாதேவி படலத்தில் வரக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி. இப்போ எல்லையற்ற பரம்பொருள், பரம்பொருளை அறிந்து உணர்ந்து வழிபடக்கூடிய ஆற்றல் இல்லாத பாமர மக்கள் ரேணிகை போன்ற சிறு தெய்வங்களை வழிபட்டு அந்த சிறு தெய்வங்களின் வழியில் பெருங்கடவழிக்கூடிய நன்மையினை பெறுகின்றார்கள். அந்த சிறு தெய்வங்கள் அவைகளாக, அந்த தெய்வங்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை, பரமேஸ்வரனிருந்து அந்த வரத்தை பெற்று அந்த சிறு தெய்வங்கள் அந்த தன்னை வழிபடக்கூடிய மக்களுக்கு கொடுக்கின்றன. இது வந்து சிறு தெய்வ வழிபாடு, ஒரு தெய்வ ஒரு பெருந்தெய்வ வழிபாட்டுக்கு உயர்த்தி செல்கின்ற ஒரு நிலை இதிலிருந்து நாம் அறிய முடிகிறது.